بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஜகாத்துடைய திட்டத்தை பொறுத்தவரையில் இதை வந்து இன்னொரு பேரில் நம்ம சொல்றேன்னு சொன்னால் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம்னு சொல்லலாம். வறுமை ஒழிப்பு திட்டம் என்று கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் வந்து இந்த வறுமை ஒழிப்பு தொடர்பாக உலகளாவிய ரீதியில் வந்து மிகப்பெரிய முயற்சிகள் செய்யப்படுகின்றது. வறுமையை ஒழிக்கணும், உலக நாட்டில் வந்து இன்றைக்கு வறுமையின் காரணமாக ஒவ்வொரு மனிதர்களும் இத்தனை மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ மக்கள் வந்து அன்றைக்கு ஒரு நேர சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இது எத்தனையோ மக்கள் வந்து இப்படி சுகாதார சீர்கேடுகள் இப்படி இன்னொரு ரெண்டு பிரச்சனைகளால் வறுமையின் காரணமாக, வறுமை தான் அடிப்படை காரணம், இந்த காரணத்தினால் ஏற்படக்கூடிய இன்னும் உப காரணங்களால் வந்து மக்கள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வறுமையை இல்லாமலாக்குவதற்கு வந்து வறுமையை இல்லாமலாக்குவதற்கு வந்து இந்த வறுமை தொடர்பாக இந்த ஏழ்மை தொடர்பாக எல்லாம் உலகத்தில் வந்து அதிகமாக பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இதை பேசுபவர்கள் முக்கியமாக யார் என்று சொன்னால் யூத கிறிஸ்தவர்கள் தான் இது தொடர்பாக பேசுகிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள் தான், அதாவது மேற்கத்திய நாடுகள் மேலைத்தையர்கள் தான் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த மேலைத்தையர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து, அதாவது இதை பற்றி எப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் இந்த உலக நாடு இரண்டாம் மகா உலக இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னால், இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னால் இந்த நாடுகள் பிரிக்கப்பட்டதுக்கு பின்னால், இது உங்களுக்கு இந்த நாடு தான், உங்களுக்கு இந்த நாடு, இது உங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லி சுதந்திரமெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த இதுக்கு பின்னால் தான் இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐஎன்ஆன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்றை நிறுவி அதில் வந்து தனியாக வந்து யூனிசெஃப்
போய் தங்களது காலனி கீழே வைத்துக் கொண்டு, தங்களது ஆட்சி கீழே வைத்துக் கொண்டு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மிக மிக முக்கியமான அந்த பொக்கிஷங்களை எல்லாம் அவர்களது நாடுகளை கொண்டு போயிருந்ததுக்கு பின்னால கடைசியில், அதாவது சாப்பிட்டு முடிஞ்சு அந்த சக்கையை கொடுக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் வந்து அந்த நாடுகளை வந்து அந்தந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டில் என்ன அங்கே வந்து வறுமை, அங்கே பிரச்சனை, அங்கே வந்து வேலையில்லா பிரச்சனை, அங்கே வந்து பட்டினியில் சாவுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க, ஒரு பொய்யான ஒரு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற இந்த முயற்சி வந்து, அதாவது இவர்களே சூறையாடி திண்டுட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது சொல்கிறார்கள் வந்து ஆப்பிரிக்கா நாடுகள், ஆசியா தெற்காசிய நாடுகள், ஆசியா நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து என்ன வறுமைக்குது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் இதிலெல்லாம் என்ன செய்யாது, பெரிய அளவில் வறுமையெல்லாம் ஐக்காது. அவங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்ய, அவங்க நல்ல நிலையில வாழ்வாங்க. மற்ற நாடுகள் மீது இவங்க என்ன செய்யறாங்க, மற்ற மக்கள் மீது இவங்க வந்து பெரிய ஒரு பரிதாபத்தோடு நடந்து கொள்ற மாதிரி இந்த மாதிரியான அமைப்புகள் நிறுவி இவர்கள் வந்து வறுமையை பற்றி பேசுறாங்க. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இவர்கள் எவ்வளவுதான் இதை பற்றி பேசினாலும் கூட இவர்களால் என்ன செய்ய முடியாது, இவர்களால் இவர்கள் முன்வைக்கின்ற தீர்மானங்கள் வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி மில்லியன் கணக்கு செலவழிக்கிறார்கள். எதுக்காக வேண்டி வறுமை ஒழிக்க, அந்த மக்களுக்கு உதவி செய்யறதில்லை, அது தொடர்பான மாநாடுகளை போட்டு, அது தொடர்பான உச்சி மாநாடுகள், வட்டமேசிய மாநாடுகள், அது தொடர்பான வருடாந்த நிகழ்வுகள், அது இதுன்னு சொல்லி அது தொடர்பாக எத்தனையோ லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களை டாலர்களை வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், விரயமாக்குகிறார்கள். எதுக்கு என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார்கள், இவருடைய வாதம் என்ன, நாங்கள் வறுமையை ஒழிக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் ஒன்றை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மனித மூளையால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள், மனித மூளைகளால் அவர்களுடைய மூளைகளால் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், அடுத்த இவர்கள் இந்த திட்டத்தை உருவாக்க தகுதி இல்லாதவர்கள் சொல்லிட்டேன். ஏன்னா இவர்கள் தான், இவர்களுடைய மூதாதையர்கள் தான் நமது நாடுகளில், அதாவது இன்றைக்கு வறுமை இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை வந்து சுரண்டி தின்றவர்கள். அவர்கள் இன்றைக்கு நல்லா இன்றைக்கு அவர்கள் நல்ல அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் இந்த நாடுகளில் இருந்து தான் என்ன செய்தார்கள், இந்த வறுமைப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து, தென்னாசிய இந்த தெற்காசிய நாடுகளில் இருந்தெல்லாம் அவர்கள் சூரிய அடித்ததன் மூலமாக தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொள்ளையடித்ததன் மூலமாக தான் இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கிறார்கள். எனவே இந்த இப்படிப்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய மூளையால் வைக்கக்கூடிய திட்டங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலிருந்து வறுமையை ஒழிக்க முடியாது. மனித மூளையால் உருவாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட அதுல என்ன செய்யும், குறைபாடு இருக்கும், அந்த திட்டம் வெற்றி அளிக்காது என்பதை வந்து மிக தெளிவாக ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் வந்து இஸ்லாம் வறுமை ஒழிப்பதற்கு காட்டக்கூடிய திட்டங்களை பற்றி சிந்திக்காமல் அந்த திட்டங்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் தான் பெரிய திட்டங்கள், அதுதான் சிறந்தது என்று சொல்லி அதன் மூலமாக வறுமை ஒழிக்கலாம் என்று நினைத்து ஒரு முஸ்லீம் வந்து அவர்களுக்கு பின்னால போவான் என்று சொன்னால் அவன் மேலே மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறான் என்று அர்த்தமாகிறோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஆனால் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது, நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம், நாங்கள் படிக்கக்கூடிய இந்த ஜகாத்து திட்டம் என்பது வந்து எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மனித மூளையால் உருவாக்கப்பட்டதில்லை, மனித மூளையால் உருவாக்கப்பட்டதில்லை, கட்டாயமாக அங்கே பிழை இருக்கும். எனவேதான் நாங்கள் பார்க்கணும் நாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்கள், யாப்புக்கள், இதுவெல்லாம் அவ்வப்போது என்ன செய்யப்படுகின்றது, அவருடைய பிழைகள் திருத்தப்படுகின்றது, அவைகள் மாற்றப்படுகின்றது, அவைகளுக்கு வந்து அதில் புதிதாக வந்து சேர்க்கப்படுகின்றது, இருப்பவைகள் வந்து நீக்கப்படுகின்றது. இதெல்லாம் எதற்காக நடக்கின்றது சொன்னால் மனித மூளையால் உருவாக்கப்பட்டதில் கட்டாயமாக குறைபாடு இருக்கும். இந்த விஷயத்தை நாம் மிகத்திலும் விளங்கிக்கணும். இதை நாங்கள் விளங்கிக்கொண்டால் தான் அல்லாஹு தஆலா முன்வைத்த இந்த திட்டம் ஜகாத் என்று சொல்வது வந்து இந்த உலகத்தையும் வானம் பூமி, இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வசுக்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவால முன்வைக்கப்பட்ட இந்த ஜகாத் திட்டம் வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் வந்து வறுமை ஒழிப்பை மேற்கொள்வதற்கு, வறுமையை இல்லாமல் ஆக்குவதற்கு தகுந்த ஒரு திட்டமாக இருக்கின்றது என்பதை வந்து ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், மிக தெளிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, முஸ்லிம்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த நீலக்கண்ணீர் வடிக்கக்கூடிய, முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த மேற்கத்திய ஊடகங்கள், மேற்கத்திய இந்த அமைப்புகள் கூட இந்த ஜகாத் திட்டத்தை வந்து அல் குர்ஆன் சொல்லக்கூடிய, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஜகாத் திட்டத்தை இவர்கள் பேணுவதற்கு முயற்சிப்பார்கள் என்று சொன்னால், அந்த திட்டத்தை அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து வறுமையை ஒழிக்கலாம், ஓரிரு வருடங்களில் ஒழிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இதனை நாங்கள் மிக தெளிவாக துணிவோடு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் எந்த மக்களுக்கு முன்னால் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கணும். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அதனை செய்து காட்டியது, முஸ்லிம் இஸ்லாமிய வரலாற்றில் இது நடைபெற்றிருக்கின்றது. இஸ்லாம் வந்து இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை வந்து இந்த ஜகாத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தில் வறுமையை ஒழித்து காட்டியது, வரலாறு படைத்திருக்கின்றது என்ற உண்மைகளை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை வந்து இஸ்லாத்தில் வந்து என்ன செய்யப்பட்ட அல் குர்ஆன்ல வந்து தொழுகையோடு இணைத்து 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே வந்து அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு வணக்கம், அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அது நிறைவேற்றப்பட்டால் தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஜகாத் என்பது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அடியார்களுக்கு ஏனைய மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் கூட அது அடியார்களுடைய ஹக்கு, அடியார்களோட உரிமையோடு சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கும் எங்களது பொருளாதாரத்தில் உரிமை இருக்கின்றது என்ற அந்த விஷயத்தை இஸ்லாம் வந்து எங்கே செய்கின்றது, மிக தெளிவாக சொல்வதுதான் இந்த ஜகாத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஜகாத்தை வந்து இதனால் தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள், மிக முக்கியமான ஒன்றாக தங்களது ஆட்சியில் வந்து இதனை வந்து என்ன செய்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் சில அரேபியர்கள் வந்து ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று பின்னடித்த நேரத்தில், அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து நபியே நீங்க சொல்லு, நபியே நீங்கள் வந்து ஹுத் மின் அம்வாலஹிம் சதகத்தன், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், அவருடைய பொருளாதாரத்திலிருந்து அந்த சதக்கா நாங்கள் சொல்லப்பட்டது வந்து கடமையான சதக்கா, அதாவது ஜகாத், ஜகாத் தான் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த அந்த கடமையான சதக்காவை, அந்த கட்டாய சதக்காவை, ஜகாத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், நபியை நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எடுங்கள், ஹுத் மின் அம்வாலின் சதக்கத்தன் துத்தா ஹிருஹும் துசக்கிஹும் பிஹா, அவர்களை அது தூய்மைப்படுத்தும், அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய உள்ளத்தை எல்லாம் அது தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை விளங்கிய சில அரபிகள் வந்து நாங்கள் ரசூல்லாவுக்கு முன்னாடி ஜகாத்து கொடுப்போம், ரசூல்லாவுடைய மரணத்துக்கு நாங்கள் யாருக்கும் ஜகாத்து கொடுக்க மாட்டோம், அல்லாஹ் தஆலா ரசூல்லா பார்த்தா நாங்கள் ஏவுறான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் வந்து ஜகாத்து கொடுக்க மறுத்தார்கள். இப்படி மறுத்தவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், யுத்தம் செய்ய கிளம்புகிறார்கள், யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், அபூபக்கரை நாங்கள் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்களை விடுவோம், அவங்க இஸ்லாத்தை விட்டுலாம் மதம் மாறல, அவங்க வந்து இஸ்லாத்துக்குள்ள வாங்கிக்கிறாங்க, ஜகாத் தான் தரையலான்னு சொல்றாங்க, ஆனா அதை விட நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது, நமது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது, நிறைய பேர் மதம் மாறிட்டாங்க, இன்னும் இன்னும் இன்னொரு பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள் அமைக்குது, அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய பிரச்சனையை கொஞ்சம் பிற்படுத்துவோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆலோசனை கூறப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக இருக்கிறார்கள், இல்லை இல்லை நான் இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டித்தான் ஆகுவேன், இந்த அளவுக்கு என்று சொன்னால் லவ் மனஊனி இகாலன், அதாவது எனக்கு வந்து, அதாவது அரபிகள் பாவிக்கக்கூடிய, இன்றைக்கு பாவிக்கிறார்கள் இகால் என்று சொல்லக்கூடிய இந்த தலையிலே போடக்கூடிய இந்த இகால் இருக்கின்றது, இதுக்கு தான் இந்த தலையில மேல இந்த ரவுண்டா போட்டிருப்பாங்க, அதுக்கு தான் இகால்னு சொல்வார்கள். இது ஆரம்பத்தில் எதுக்கு பாவிப்பாங்கன்னு சொன்னால் ஒட்டகம் வந்து ஒட்டகத்தை ஒட்டக மேய்ப்பாளர்கள் ஒட்டகத்தை பாவிக்கூடிய இதை பாவிப்பாங்க, எதுக்குன்னு சொன்னால் ஒட்டகம் வந்து உட்கார்ந்த உடனே ஒட்டகத்துடைய முட்டுங்காலில் வந்து ஒட்டகம் இப்படி மடிச்சு உட்கார்ந்தோடனே அந்த ஒட்டுங்காலில் போட்டுருவாங்க, போட்டால் ஒட்டகம் என்ன செய்யாது, எழும்பி போகாது, எழும்பி போகாது, இது ஒரு பெருமதியான பொருள் கிடையாது, அதை வந்து ஒட்டகம் எழுப்பி போகிற நேரம் என்ன செய்வாங்க, எடுத்து தலையில் வச்சுப்பாங்க, ஒட்டகம் நிற்கிற இடத்துல ஒட்டகத்துக்கு போட்டு ஒரு லொக் மாதிரி போட்டுருவாங்க, அப்ப இந்த இகாலை அவர்கள் எனக்கு ஜகாத்தாக, அதாவது அவர்கள் ஜகாத்து கடமையாகி அந்த கடமையான பொருள் வந்து ஒரு இகாலுடைய பொறுமதி அளவு சின்னதாக இருந்தாலும் கூட அந்த ஜக்காத்தை அவர்கள் தர மறுத்தாலும் கூட அவர்களோடு நான் போராடுவேன் என்று சொல்லி அபூபக்கர் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே? இது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இது இந்த அடிப்படையை மறுத்து விட்டு, இந்த அடிப்படையை வந்து ஒதுக்கிவிட்டு ஒரு மனிதன் தன்னை முழுமையான முஸ்லீமாக அங்கே தன்னை காட்டிக்கொள்ள முடியாது, தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால்தான் அபூபக்கர் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த ஜக்காத்து இந்த சமுதாயத்தில் வந்து அதாவது மழுங்கடிக்கப்படுகின்றதோ, இந்த சமுதாயத்தில் வந்து ஜகாத் வந்து புறக்கணிக்கப்படுகின்றதோ, அந்த சமுதாயத்தில் வந்து அல்லாஹு தஆலாவுடைய முசீபத்துகள், அல்லாஹுடைய சோதனைகள், மழை பொழியாத நிலைமைகள், இவ்வாறான மோசமான நிலைமைகள், பொருளாதார சீரழிவுகள் எல்லாம் ஏற்படும் என்பதனை அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். எனவேதான் அந்த ஜகாத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இது வந்து மனித மூளைகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, திட்டம் கிடையாது. அல்லாஹுவால், எல்லாம் வல்ல அல்லாஹுவால் முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் என்பதனை அந்த சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள். அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது வந்து இந்த திட்டத்தை வந்து இந்த மேற்கத்திய ஊடக மேற்கத்திய அமைப்புகள் வந்து இதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த அல்லாஹு தஆலா விதித்து அல்லாஹு தஆலா நிர்ணயித்த திட்டத்தை வந்து சரியாக நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஓரிரு வருடங்களிலே வறுமையை ஒழிக்கலாம் சொன்னேனே, அதை ஒரு ஆட்சியாளர் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே வந்து செய்து காட்டினார். உமையாக்களுடைய ஒரு ஆட்சியாளர், உமையாக்களுடைய உமையா அந்த ஆட்சி பரம்பரையினர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது உமையாக்களுடைய ஆட்சியாளர்களாகிய உமர் இப்னு அப்துல் அசீஸ், 5வது உமர் என்று சொல்லப்படக்கூடியவர், சில அறிவிப்பு சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து 5வது ஹலீஃபா, 4 நாட்பெரும் கலீஃபாக்கள் இருக்கார்களே, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இந்த நாட்பெரும் கலீஃபாக்களோடு இவரை 5வது கலீஃபாவாக சிலர் என்ன செய்கிறார், சில வரலாற்று ஆசிரியர் இணைக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக புகழ்பெற்ற, மிக சரியான ஆட்சியை, மிக ஒரு அழகான ஒரு ஆட்சியை இந்த மண்ணிலே இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி காட்டிய அந்த அந்த கலீஃபா, அந்த ஆட்சியாளர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உறவுக்காரரும் கூட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அதாவது அவருடைய வாரிசில வந்தவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எங்களுக்கு தெரியும் ஒரு வரலாறு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அவருடைய மகனை வந்து அவருடைய மகனை ஒரு ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு பாலிலே தண்ணீரை கலக்க முற்பட்ட அந்த தாய்க்கு அறிவுரை சொல்லி அல்லாஹு தலங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், அமீருல் முஃமினீன் பார்க்காவிட்டால் அல்லாஹு தலங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் சொல்லி அந்த தாய்க்கு அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தக்வாவை பற்றி சொன்ன அந்த அந்த சிறுமி அந்த 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 பெண் அந்த அந்த யுவதிக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனை வந்து திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். அந்த பரம்பரையிலே வந்தவர் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் வந்து இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார் சொன்னால், வெறுமனே ஒரு 2.5 வருடம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு 2.5 வருடம், ஹிஜ்ரி 99 ஆட்சிக்கு வராங்க, ஹிஜ்ரி 101 இன்னும் கொஞ்சம் சொச்சம் ஒரு 4-5 மாதங்கள் இன்னும் ஆட்சி செய்றாங்க, 101 என்ன செய்றாங்க, மரணிக்கிறாங்க. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய இந்த கலீஃபா, இவர் வந்து என்ன செய்கிறார் சொன்னால், இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் உலகத்திலே வந்து மிக தெளிவு, இவருடைய ஆட்சி வந்து சாதாரணமாக இருக்கல. வலீத் இப்னு அப்துல் மலிக் எல்லாம் இவருக்கு முன்னால் இருந்தவங்க, வலீத் இப்னு அப்துல் மலிக், அப்துல் மலிக் இப்னு மர்வான், இது போன்றவர்கள் எல்லாம், மர்வான் இப்னு அப்துல் மலிக், இது போன்றவர்கள் முன்னுக்கு இருந்தவங்க. அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் வந்து இஸ்லாம் வந்து மிக வேகமாக பரவுகின்றது, சிந்து நதி கரை வரைக்கும். அதே நேரத்தில் வந்து ஆப்பிரிக்க நாடுகள், வட ஆப்பிரிக்க நாடுகள், ஸ்பெயின், இது போன்ற பல நாடுகளுக்கு, ஸ்பெயின், இந்த சிந்து நதி, இது போன்ற எத்தனையோ மிக தூர பிரதேசங்களுக்கு எல்லாம் என்ன செய்கின்றது, இஸ்லாம் வந்து பரப்பப்பட்டு மிக ஒரு ஒரு வலுமையான ஒரு நிலைமையில், வலுவான ஒரு நிலைமையில் இருந்த நேரத்தில் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வராரு. அப்ப அந்த நேரத்தில் வந்து சாதாரண சின்ன நாடு இல்லை, ஒரு மிகப்பெரிய உலகத்தின் உலக வரைபடத்தினுடைய 1/3 மேற்பட்ட பகுதிகளை வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்கிறாரு, ஜகாத்துடைய திட்டத்தை வந்து சரியாக நிலைநிறுத்தினார், சரியாக நடைமுறைப்படுத்தினார். நடைமுறைப்படுத்தி விட்டு மக்களுக்கு வந்து ஒரு வருடம் நடைமுறைப்படுத்தி அடுத்த வருடம் ஜகாத்து சேகரிக்கப்படுகின்றது. சேகரிக்கப்பட்டால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, வரலாற்றில் சொல்லப்பட்ட இதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள், இதையெல்லாம் மேற்கத்தியவாதிகள் அல்லது இஸ்லாத்தின் எதிரிகள் இதையெல்லாம் என்ன செய்ய மாட்டார்கள், வரலாறாக கூட காட்ட மாட்டார்கள். அடுத்த வருடம் ஜகாத்து வந்து ஜகாத்து பொருள் சேகரிக்கப்பட்டு ஜகாத்து பொருளை எடுப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை. ஆப்பிரிக்க நாடுகளில் கவர்னர்களாக இருக்கக்கூடிய மன்னர், அந்த கவர்னர் கவர்னர்கள் வந்து மன்னருக்கு கடிதம் கடிதம் எழுதுகிறார்கள், நாங்கள் இங்கே ஜக்காத்தை சேகரித்திருக்கின்றோம், ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, எல்லோருமே தன்னிறை அடைந்து விட்டார்கள், ஜக்காத்து பெறக்கூடிய அளவு கூட ஆட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு மிக வேகமாக மிக கச்சிதமாக இந்த அல்லாஹுடைய சட்டத்தை இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை இந்த ஜக்காத்தை வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து மிக தெளிவாக இந்த உலகத்திலே வந்து நடைமுறைப்படுத்தி வெறுமனே ஒரு கோட்பாடாக மட்டும் இஸ்லாம் சொல்லிட்டு போல அன்புக்குரியவர்களே, எதை இஸ்லாம் சொன்னாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்தி காட்டும், நடைமுறை சாத்தியமானவைகளைத்தான் இஸ்லாம் பேசும். வெறுமனே அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த அறிஞர் சொன்னாரு அவர் சொன்னார் இவர் சொன்னாரு என்று சொல்லி என்ன இன்னைக்கு நிறைய இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்துக்காகவே நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் சொல்லியும் இந்த கம்யூனிசம் சம்பந்தமாக பேசினவர்கள் எல்லாம் வந்து என்ன இதுக்கு கம்யூனிசம் பேசினவர்கள் இதைத்தான் பத்தி பேசுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் சொல்லப்படக்கூடியவங்க எல்லாம் என்ன உலகத்துல வந்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்படணும் சமமாக பிரிக்கப்படணும் இப்படி எத்தனையோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் என்ன செய்ய நடைமுறை சாத்தியமாகாது, அதெல்லாம் நடைமுறை சாத்தியமாகாது. முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி கம்யூனிசமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கூட இந்த வந்து அதெல்லாம் வெற்றி அளிக்கல. ஆனால் இஸ்லாம் சொல்ல இதெல்லாம் உருவாக்கப்பட்டது மனித மூளைகளால். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜகாத் சொல்லக்கூடிய திட்டம் வந்து எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹு தஆலாவால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்தால வந்து இதுல வந்து என்ன செய்யாது தோல்வி என்பதற்கு இடம் கிடையாது. இன்றைக்கு எமது முஸ்லிம் சமுதாயத்தில் நாங்கள் வந்து இந்த வறுமையை ஒழிக்க முடியாமல் இருக்கிறோம் சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் வெட்கப்பட வேண்டும் என்பதற்குரிய நாங்கள் இந்த ஜகாத்தை வந்து என்ன செய்யவில்லை சரியான முறைக்கு நடைமுறைப்படுத்தல. நாங்கள் வந்து சரியான முறைக்கு நடைமுறைப்படுத்தல இந்த உலகத்திலேயே வறுமை ஒழிப்பதற்கு தகுதியான ஒரு திட்டம் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்கு பெருமைக்குரியவர்களே என்ன காரணம் என்று கேட்டால் இதுல வந்து என்ன செய்யப்படுகின்றது எல்லா தரப்புகளுடைய அதாவது நியாயங்களும் எல்லா தரப்புகளுடைய உரிமைகளும் வந்து இங்கே பேணப்படுகின்றது. அதாவது முதலாளித்துவத்தை போன்று அதாவது ஒருவன் வந்து எவ்வளவு வேண்டுமான சொத்துக்களை செல்வங்களை வந்து உரிமையாக கொள்ளலாம், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவனுக்குரியது அதுல யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது, அவன் எவ்வளவு சொத்துக்களுக்கு வேணாலும் அதிபதியாகலாம்னு சொல்லி அப்படி முதலாளிகளுடைய பக்கத்தை மட்டும் யோசிக்கல. அல்லது இதுக்கு முதலாளித்துவத்துக்கு மாற்றமான கம்யூனிசம் சொல்வதை போன்று நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் சமனாக பிரிச்சு கொடுக்கணும் உனக்கு எல்லாத்தையும் சொந்தமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவனு கூட அதை வந்து மற்றவங்களுக்கு அப்படியே கொடுத்துடணும் அவன் கொஞ்சத்தை தான் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் ஜகாத்தில் எப்படி சொல்லுது அன்புக்குரியவர்களே நீ சம்பாதித்தது வந்து எல்லாமே உனக்கு கிடையாது, அதுக்காக வேண்டி நீ உன் அறவாசி பணத்தை அப்படியே கணக்கு பார்த்து நீ கொடுக்க வேண்டியது கிடையாது. நீ என்ன செய்யணும் நீ சம்பாதித்தது வந்து சம்பாதித்ததுல எல்லா பொருள்களையும் கிடையாது, குறிப்பிட்ட பொருள்களை சொல்லுது இஸ்லாம் வந்து இந்தெந்த பொருள்கள்ல நீ எவ்வளவு கொடுக்கணும் இந்தெந்த பொருள்கள் வந்து அதுல ஒரு உச்ச வரம்பை வைத்திருக்கின்றது. இந்த பொருளை உனட்டு இருந்தா நீ கொடுக்கணுமா உதாரணம் தங்கம், தங்கம் ஒரு 2 பவுன் இருக்குது ஒரு 3 பவுன் இருக்குது தங்கம் இது நீ உடனே ஜக்காத்து கொடுக்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லுதா இல்ல சொல்லல அன்புக்குரியவர்களே. அதுல உச்ச வரம்பை வைக்குது ஜக்காத்து எதுல கடமை முதலாவது சொல்லுது அதெல்லாம் நாங்க பார்ப்போம். அதுல ஒரு உச்ச வரம்பை வைக்கின்றது இவ்வளவு இருந்தால் ஒரு 20 ஆட்டை வச்சுட்டீங்கன்னா ஒருத்த வந்து ஒரு 30 ஆட்டை வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு விவசாயி ஒரு 30 ஆட்டை வச்சுட்டீங்கன்னா இவன்ட்ட போய் நீ ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லணுமா இல்ல அதுல ஒரு உச்ச வரம்பு வச்சுக்குது 40க்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கணும் 30க்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கணும் 5க்கு மேற்பட்ட இப்படி என்ன செய்யுது எல்லா ஒட்டகங்கள் இருக்கணும் இப்படி எல்லா விஷயத்துல வந்து உச்ச வரம்பு வைத்திருக்கணும். சரி உச்ச வரம்பு வைத்துலாம் உச்ச வரம்பை அடைந்த உடனே நீ கொடுக்கணும் சொல்லுதா. ஒருவன் வந்து போறான் ஒருவன் யோசிக்கிறான் நான் என்ன ஏதாவது ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் சரி ஒரு 40-45 ஆட்டை எடுத்து ஒரு ஆட்டு பண்ணை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பதான் போய் எடுக்கிறான் எடுத்தோடனே உனக்கு 40க்கு மேலே ஆடுகுது நீ உடனே ஜக்காத்து கூட அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் சொல்லல. உனக்கு அந்த உச்ச வரம்பை அடைந்து நீ 1 வருடம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லுது. ஹவுல் ஹவுல் என்று சொன்னால் 1 வருடம் பூர்த்தி ஆகணும், பூர்த்தியானதுக்கு பின்னால்தான் நீ ஜக்காத்து கொடுக்கணும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே எவ்வளவு ஒரு அழகான எவ்வளவு ஒரு பகுத்தறிவுக்கு அதாவது பகுத்தறிவுக்கு பொருந்தக்கூடிய நடைமுறை சாத்தியமான திட்டம் படி யோசித்து பாருங்கள். எல்லா பொருளையும் ஜகாத்தை கடமையாக்கல, சில பொருள்கள் தான் ஜகாத்தை கடமையாக்குது, அந்த பொருளையும் ஒரு உச்ச வரம்பு வச்சுக்குது, அந்த உச்ச வரம்பு நீ அடைந்து 1 வருஷம் பூர்த்தி ஆகணும்னு சொல்லுது. அப்ப இப்படி எல்லாம் சொன்னா யாராவது ஒரு பணக்காரன் உண்மையிலேயே அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட இந்த ஜகாத்தினுடைய திட்டத்தை அழகாக தெளிவாக அவனுக்கு தெளிவுபடுத்தப்படுகிற சந்தர்ப்பத்தில் இதை விட்டு மிரண்டோடுவானா, இதை வந்து கொடுக்காமல் இருப்பானா, இதை கொடுக்காமல் விட்டால் அவனுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அவனுக்கு இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதை விட்டு அவன் புறமுதுகு காட்டுவானா? இல்லை அன்புக்குரியவர்களே, இது தெளிவாக எமது சமுதாயத்திலே வைக்கப்படாதுதான் இந்த திட்டம் வெற்றி அடையாததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இதை பற்றி பேசுபவர்கள் இன்றைக்கு நிறைய குறைந்து விட்டார்கள், பேச மாட்டார்கள். பேசினாலும் கூட என்ன செய்கிறார்கள், ஏதாவது ஒன்றில் போய் பிடிச்சிட்டு அதில் ஜக்காத்திக்குதா இதில் ஜக்காத்திக்குதா அதை கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதில் என்ன செய்கிறாங்க, சண்டை பிடித்துக் கொண்டு அடித்துக் கொண்டு விவாதம் பண்ணி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, இந்த ஜக்காத் திட்டம் வந்து மிக தெளிவாக மிக அழகான முறையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி தந்த அமைப்பில் இது முன்வைக்கப்படுமேயானால் நிச்சயமாக இந்த திட்டத்தில் வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாங்கள் தான் குறைபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம்களாக நாங்கள் தான் குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோமே அல்லாமல் இதை வந்து எப்ப எதில் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், அது எவ்வளவு நாள், அதாவது உச்சவரம்பு என்ன, அது ஒரு வருடம் பூர்த்தியானது பிறகு கொடுக்கணும், அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணுமா, உன் சொந்தக்காரனுக்கு, உன் வீட்டில் இருக்க உன் மனைவிக்கே எழுதி கொடுத்துடலாமா, இன்னைக்கு டெக்ஸ்ட்லேருந்து தப்புறதுக்காக என்ன செய்வாங்க, எனக்கு சொந்த என்ன ஒரே பேரில் சொந்தமாக சொத்திருந்து என்ன செய்ய அவங்க டெக்ஸ்ட் வந்துடும் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்காக வேண்டி மனைவிக்கு எழுதிடுவாங்க, அல்லது பையனுக்கு எழுதிடுவாங்க, அவங்களுக்கு இவனுக்கு அப்படி எழுதி எழுதி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஜக்காத்தில் விளையாடலாமா, விளையாட முடியாது. யாருக்கு கொடுக்கும், எட்டு கூட்டம் அப்படியே அல்லாஹ்வுத்த என்ன செய்கிறான், பட்டியல் எடுக்கின்றான். கூட்டத்தை வந்து இவங்களுக்கு தான் நீ கொடுக்கணும், அவங்கள உத்தரவு கொடுத்தாலும் சரி அல்லது எல்லாருக்குமே பிரித்து கொடுத்தாலும் சரி, அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் எது தேவையா இருக்கின்றது அவர்களை முற்படுத்தி இவர்களுக்கு இந்த எட்டு கூட்டம் தான் நீங்க ஜகாத் கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து அன்புக்குரியவர்களே ஒரு பூர்ணமான ஒரு திட்டமாக, குறைபாடு இல்லாத ஒரு திட்டமாக, மிக அழகான ஒரு திட்டமாக இஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன செய்கின்றது, இதை முன்வைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழகான திட்டத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் வந்து இதை பற்றி படிக்காமல், இதை பற்றி விளங்காமல், இதிலிருந்து புறமுதுகு காட்டி, இதை வந்து இந்த ஜகாத் நடைமுறையை பற்றி சிந்திக்காமல் சமுதாயத்தில் நிறைய மக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, நமது முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் வந்து இந்த ஜகாத் திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவர்கள் இந்த திட்டம் அழகானது, இந்த திட்டம் வந்து தெளிவானது, இந்த திட்டம் வந்து உலகத்திலே வறுமை எழுப்பை மேற்கொள்ள தக்கது என்ற இந்த விஷயங்களுக்கு அப்பால் மிக முக்கியமான ஒன்றை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தால் அதற்குரிய தண்டனைகள், ஜகாத்தினுடைய இந்த விஷயத்தில் வந்து அல்லாஹ் தஆலா மிக கடுமையான தண்டனை முறைகளை சொல்கின்றான். நாளை மறுமையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது அவர்கள் இந்த உலகத்தை சேகரித்து வைத்த தங்கம் வெள்ளி இவையெல்லாம் நாளை மறுமையிலே அப்படியே நெருப்பினாலாக்கப்பட்டு அந்த நெருப்புகள் மூலமாக அவருடைய பின்புறத்திலும் அவர்களுடைய விழாப்புறங்களிலுமே சூடு வைக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த நேரத்தில் அவைகள் பேசும் சொல்லும், இதுதான் நீங்கள் உலகத்திலே சேகரித்து வைத்தவைகள், இதுதான் நீங்கள் உலகத்திலே சேமித்து வைத்தவைகள் நீங்கள் பேங்க்ல அல்லது இன்னொரு இடங்கள்ல, அதாவது பேங்கினுடைய சேஃப்ல தங்கமா வெள்ளியா இதெல்லாம் வச்சிருந்தீங்களே, இதெல்லாம் சேர்த்து வச்சீங்களே, இதுக்குரிய ஜகாத்தை கொடுக்காம சேர்த்து வச்சிருந்தீங்களே, அதுதான் நான் என்று சொல்லி நாளை மறுமையிலே அவைகள் எல்லாம் பேசும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா, அதாவது அந்த அளவுக்கு நரகத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறான். இந்த தண்டனை முறைகளையும் ஒரு முஸ்லீம் வந்து நம்பிக்கை உள்ளவன் இதை பயந்தாவது என்ன செய்ய வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விலங்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.